அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேத ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்கள் காலை வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். ஒருவேளை பல மாதங்களாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் அதை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் அன்பின் கடிதங்களை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று லேவியராகமம் 26 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்து கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்றும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் கட்டளைகளை வெறுத்து உடன்படிக்கையை மீறுவார்கள் என்றால் என்னென்ன தண்டனை கிடைக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அற்புதமான அதிகாரம். இது ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம் என்று சொல்லலாம். இந்த காலம் வரை மட்டுமல்ல, எதிர்காலத்திலேயும் கர்த்தருடைய ஜனங்களை குறித்தும் வாக்குத்தத்த பூமியை குறித்தும் உண்டான தீர்க்க தரிசனங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த அதிகாரம் லேவியராகமத்திலே மீதமுள்ள அதிகாரங்களுக்கு ஒரு முகவுரை போல வருகிறது. இங்கே ஆவிக்குரிய பெரிய பாடங்கள் சொல்லப்படவில்லை, ஆனால் இஸ்ரேல் தேசத்து மக்களுக்கு தேவையான நேரடியான வார்த்தைகளாக இவை வருகிறது. இது முன்னரே எழுதப்பட்ட சரித்திரம் என்றும், எந்த அடிப்படைகளினாலே அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்பதையும் குறித்து சொல்லுகிறது. மட்டுமல்ல, அவர்கள் எதை செய்தால் எது கிடைக்கும் என்று சொல்லி 7 முறை கர்த்தர் சொல்வதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, 24 முறை நான் இதை செய்வேன், நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் கூறுகிறார். தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்த பூமியை கொடுக்கிறார். இருந்தாலும் அவர் செய்ய எதிர்பார்த்த காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவன் கொடுக்கும் தேசத்திலே ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் கீழ்ப்படிதல் வேண்டும். இந்த அதிகாரம் அவருடைய சரித்திரம் தொடர்பான ஒரு நாள் காட்டி மட்டுமல்ல, அவர்கள் ஆசீர்வாதங்களின் அளவுகோலாயும் இருக்கிறது. அவர்கள் அந்த தேசத்திலே தங்கியிருப்பது, அங்கே பெய்யும் மழை, அங்கே செழிப்பான விளைச்சல், இவை எல்லாமே தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. அவர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுவது, பஞ்சம், கொள்ளை நோய் வருவது எல்லாமே அவருடைய கீழ்ப்படியாமையினாலே தேவன் அனுப்பிய தண்டனைகள் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. அருமையானவர்களே, நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருக்கிறோம். என்றாலும் தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள நாமும் சில காரியங்களை செய்ய வேண்டியவர்களாய் எதிர்பார்க்கப்படுகிறோம். தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை பொழிய விரும்புகிறார். ஆனால் நீங்கள் அவர் மேலே அக்கறையற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால், தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் காணப்படும் என்றால், கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வெளியேறி நடப்பீர்கள் என்று சொன்னால், அது எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்தும். அவ்வாறு நீங்கள் வாழும்பொழுது தேவனுடைய அன்பின் பிரகாசம் உங்கள் மேல் வீசாது. ஆண்டவருடைய ஆத்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றால் கவனம் உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக, கருத்துள்ளவர்களாக காணப்பட வேண்டும். லேவியராமும் 26:1-2 10 கற்பனைகளின் முதல் 2 கற்பனைகளையும் இணைத்து கூறுகிறார். தேவன் கொடுக்கும் தேசத்திலே அவர்கள் நிலைத்திருப்பதற்கு இது மிக அடிப்படையான கட்டளை. தேவன் அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்து விட்டார். ஆனால் அதை அனுபவிப்பதெல்லாம் அவர்கள் எவ்வளவு தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்பதை பொறுத்ததுதான். முதலாவதாக, அவர்கள் எந்த ஒரு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உருவாக்கக்கூடாது. விக்கிரகம் என்பதற்கான எபிரேய வார்த்தை எலிலிம். இதன் பொருள் மாயை அல்லது ஒன்றுமில்லை என்று சொல்லலாம். எந்த மாயையையும் ஒன்றுமில்லாத காரியங்களையும் அவர்கள் உருவாக்கக்கூடாது. தேவனுடைய இடத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளும் எந்த ஒரு காரியமும் மாயையாய் இருக்கிறது. இரண்டாவதாக, அவர்கள் ஓய்வு நாளை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியோடு இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டியதற்கான அடிப்படை நான் கர்த்தர் என்று அவர் கூறுகிறார். வசனங்கள் 3-6 பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தருவேன் என்று கூறுகிறார். தேவன் வெளிப்படுத்திய தமது சித்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் அவர்களை கட்டாயப்படுத்துகிறதில்லை. விருப்பமானால் கீழ்ப்படியலாம், விருப்பமில்லை என்றால் அவர்கள் கீழ்ப்படியாமலும் போகலாம். ஆனால் கீழ்ப்படிந்தால் மட்டுமே ஆசீர்வாதம். அவர்களுக்கு தேவன் கொடுக்கும் தேசத்திலே அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தபடியினாலே அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதற்கு வெளிப்படையான அடையாளம் ஏற்ற காலத்திலே பெய்யும் மழை. இதை குறித்து உபாகம புத்தகத்திலேயும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலேயும் திரும்ப திரும்ப சொல்லப்படுவதை நாம் கவனிக்கலாம். இசைக்கியேல் 34:26-27 கவனியுங்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிர்களை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அருமையானவர்களே, தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அந்த தேசத்திலே நிறைவேறுவதை காண வாஞ்சியோடு இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னமும் வர இருக்கிறது. கவனியங்கள், ஆமோஸ் 9:13. இதோ, உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். மட்டுமல்ல, யோவேல் 2:23-24 பார்க்க வேண்டும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கடி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தால் நிரம்பும். ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது, அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு நல்ல மழையை பெய்ய பண்ணுவார். பூமி தன் பலனை தரும். வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். அது மட்டுமல்ல, அங்கே சமாதானமும் நிலவும். ஆனால் அருமையானவர்களே, இன்று இஸ்ரவேல் தேசம் சமாதானம் இல்லாத ஒரு தேசமாயிருக்கிறது. இது நமக்கு ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது இல்லையா? அவர்களை குறித்து மட்டும் நாம் சொல்வதற்கில்லை, மற்றவர்களுக்கும் இன்றைக்கு சமாதானம் இல்லை. இது எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. செய்தால் ஆசீர்வாதம், செய்யாவிட்டால் சாபம். அவர்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது தேவன் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன் என்கிறார். 7-8 வசனங்களை பாருங்கள். அவர்களது எதிரிகளுக்கு மேலாக அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றியும் அவர்களுக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியே. நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி இது அப்படியே அநேக முறை நிறைவேறியிருக்கிறது. அவர்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பும் பொழுது தேவன் ஒரு சாமுவேலையோ, ஒரு தாவீதையோ, ஒரு தெபோராவையோ, ஒரு கிதியோனையோ அல்லது எலியாவையோ எழுப்பி சமாதானத்தை கொடுத்தார். யோசுவா 23:10 வசனத்தை கவனியுங்கள். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். 9-10 வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது தேவன் அவர்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவர்களை பலகவும் பெருகவும் பண்ணுவேன் என்கிறார். இதுவும் ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியே. இன்று உலகத்திலே ஜனப்பெருக்கம் உண்டாவதை அநேகர் ஆசீர்வாதமாக நினைக்கிறதில்லை. ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது ஜனப்பெருக்கத்தினாலே உணவு பஞ்சம் வரப்போகிறதில்லை. ஏனென்றால் அவர்கள் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்கப் போகிறார்கள். சரி, லேவியராமம் 26:11 வசனத்தை பாருங்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. தேவன் பாவத்தை வெறுக்க மாட்டார் என்று கூற வேண்டாம், அவர் வெறுக்கத்தான் செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய வாழ்க்கையிலோ பாவம் காணப்படும் என்றால் அதை குறித்து அவர் பொறுத்துக் கொண்டிருக்கப் போகிறவர் அல்ல. ஆனால் தேவனுடைய வாசஸ்தலம் அவர்கள் மத்தியிலே இருக்கப் போவது ஒரு ஆசீர்வாதம். நித்தியமான பூமி உருவாக்கப்படும் அந்த எதிர்காலத்திலேயும் அதுவே ஒரு பெரிய நம்பிக்கையாயிருக்கிறது. கவனியங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். லேயராமம் 26:12 வசனம் என்ன சொல்கிறது? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். தமக்கு கீழ்ப்படுகிறவர்களோடு கூட ஐக்கியமாயிருப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கும் அதே காரியத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 1:7 பாருங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்று உங்களோடும் என்னோடும் கூட அவர் ஐக்கியப்பட விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 6:16 வசனத்தை கவனியுங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. லேவியராமம் 26:13 வசனத்தை பார்ப்போம் என்றால், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்தார் என்ற கடந்த கால சரித்திரத்தின் அடிப்படையிலேயே எதிர்கால ஆசீர்வாதத்தை அவர் கூறுகிறார். அதாவது, கடந்த காலத்திலே நான் அதை உங்களுக்கு செய்தேன், எனவே அதே போல எதிர்காலத்திலேயும் நானே உங்களுக்கு செய்ய மாட்டேனா என்று கேட்கிறார். இன்றைக்கும் என்னையும் உங்களையும் பார்த்து கர்த்தர் அதைத்தான் சொல்கிறார். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறார் சகோதரனே, சகோதரியே, இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் உங்களை எவ்வளவு அற்புதமாக வழிநடத்தியிருக்கிறார் சற்றே எண்ணி பாருங்கள். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை குறித்தும் நீங்கள் கலங்காதிருங்கள். அவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையும் தொடர்ந்து உங்களை நடத்தப் போகிறார். கலங்காதிருங்கள், கர்த்தர் மேலே விசுவாசம் வையுங்கள். லேவியராமம் 26:14-15 வசனங்களை பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறதென்ன? நீங்கள் எனக்கு செவிகொடாமல் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமல் என்னுடைய கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறிப்போவீர்கள் என்று சொன்னால் என்று வரப்போகும் தண்டனைகளை குறித்து அவர் சொல்கிறார். இந்த 2 வசனங்களிலேயும் 3 காரியங்களை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். முதலாவதாக செவிகொடாமல் போனார்கள் என்றால், 2வதாக செய்யாமல் போவார்கள் என்றால், 3வதாக தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் அரோசிப்பார்கள் என்றால், அதாவது வெறுப்பார்கள் என்று சொன்னால், அது தேவனோடு அவர்கள் செய்த உடன்படிக்கையை முறிப்பதற்கு சமாதானம் என்கிறார். தேவனோடு பண்ணின உடன்படிக்கை முறிக்கப்படும் பொழுது அந்த ஜனத்தின் மேலும் தேசத்தின் மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். லேவியராமம் 26:16-17 வசனங்களிலே முதல் நிலை நியாய தீர்ப்பை குறித்து வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களுக்கு வரப்போகிற தண்டனை என்ன? திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். அது மட்டுமல்ல, அவர்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும். சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். அதாவது அவருடைய எதிரிகள் அவர்களை கொலை செய்வார்கள், அவர்களை அடிமைப்படுத்துவார்கள், அவர்களுக்கு பயங்கரமான திகிலை உண்டு பண்ணுவார்கள். சரித்திரத்தை பார்ப்போம் என்றால் அவருடைய வாழ்க்கையிலேயே எல்லாமே நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக தேவனுடைய உக்கிரக் கோபம் எழுந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதை குறித்து நியாயாதிபதிகளின் புத்தகம் 2:14 3:8 மற்றும் நியாயாதிபதிகள் 4:2 தெளிவாக பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்தை பார்ப்பில்லென்றால் தீர்க்க தரிசிகள் திரும்ப திரும்ப அவர்களுக்கு அறைகூவல் விடுத்தது அவர்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கையை மீறினார்கள் என்பதை சுட்டிக்காட்டத்தான். உதாரணமாக 2 வேத பகுதிகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக எரேமியா 5:17, அவர்கள் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் சாப்பிட வேண்டிய உன் விளைச்சலையும் உன் அப்பத்தையும் சாப்பிட்டு உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் பட்சித்து உன் திராட்சப்பழங்களையும் உன் அத்திப்பழங்களையும் சாப்பிட்டு நீ நம்பின உன்னுடைய அரணான பட்டணங்களை பட்டயத்தாலே வெறுமையாக்குவார்கள். மற்றும் ஒரு தீர்க்க தரிசன எச்சரிப்பை வாசிக்கிறேன். 6:15, நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய். நீ ஒலிவ பழங்களையும் திராட்சப்பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக் கொள்வதும் இல்லை, ரசம் குடிப்பதும் இல்லை. ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி செல்லும் பொழுது தன்னுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர் தண்டனைகளை அனுப்புகிறார். லேவியராமும் 26:18-20 நாம் வாசித்து பார்த்தால் அங்கே இரண்டாவது நிலையான நியாய தீர்ப்பை வாசிக்கிறோம். அவர்களுடைய கீழ்ப்படியாமையிலே அவர்கள் தொடர்ந்து செல்வார்கள் என்றால் தேவன் அவர்களை 7 தண்டிப்பாராம். 7 என்று சொல்லும்பொழுது அது ஒரு பூரணமான தண்டனையை சொல்கிறது. அவர்களுடைய பெருமையானது நொறுக்கப்படும். அங்கே மழை பெய்யப் போவதில்லை. தொடர்ந்து அவருடைய விளைச்சல் எல்லாம் பாழாய் போகப் போகிறது. லேவியராமும் 26:21-22 பார்த்தால் இங்கே 3 நிலையான நியாய தீர்ப்பை கூறுகிறார். அதாவது 2 நிலை தண்டனை வந்த பிறகும் அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல் தேவனுக்கு எதிர்த்து நடப்பார்கள் என்று சொன்னால் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 வாதைகளை உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்கிறார். அது என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவார். அவைகள் அவர்களை பிள்ளையற்றவர்களாக்கி அவருடைய மிருக ஜீவன்களை அழித்து அவர்களை குறைந்து போக பண்ணும். அவர்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். அதாவது கொள்ளை நோயும் மிருகங்களும் ஜனத்தொகையை அழித்து போடும். நியாயாதிபதியின் புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இது எப்படி உண்மையானது என்பதை புரிந்து கொள்ளலாம். இயற்கையின் மேலே மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்த அதிகாரத்தை இழந்து போனார்கள். வசனங்கள் 23-26 பார்ப்போம் என்றால் அங்கே 4 நிலை நியாய தீர்ப்பை கூறுகிறார். இங்கேயும் உங்கள் பாவங்களை நிமித்தம் 7 வாதித்து என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது நடப்பது என்ன? பழிவாங்கும் பட்டயத்தை அவர்கள் மேல் வரப்பண்ணுவார். கவனியங்கள், நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். ஆம், இறுதியாக அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். அதே காரியத்தை எசேக்கியலும் அவர்களுக்கு தண்டனை வரும் முன்னதாக எச்சரிக்கையாக கூறுகிறார். எசேக்கியல் 5:12 வாசிக்கிறேன். உன்னிலே 1/3 கொள்ளை நோயால் சாவார்கள். பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். 1/3 உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 நான் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் எல்லாருமே பஞ்சத்தை குறித்து எச்சரித்தார்கள். அது அப்படியே நிறைவேறியது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது மகா உபத்திரவ காலத்திலேயும் மீண்டும் நடைபெறப்போகிற ஒன்றாயிருக்கிறது. இதை குறித்து தான் வெளிப்படுத்தின விசேஷம் 6 வாசிக்கிறோம். இன்றைக்கே நீங்கள் நேரம் எடுத்து அந்த பகுதியையும் வாசித்து பாருங்கள். சரி, லேவியராவும் 26:27-29 வாசித்து பார்த்தால் தேவன் கூறும் தண்டனைகள் அப்படி நடக்கவே கூடாது என்று நாம் எண்ணும் அளவிற்கு கொடூரமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனங்கள் 30-33 5 கட்ட நியாய தீர்ப்பை தேவன் கூறுகிறார். அது மிக கடுமையானது. இந்த வார்த்தைகள் 2 6:28-29 நிறைவேறுவதை பார்க்கலாம். மீண்டும் எருசலேமை முற்றுகையிட்டார்கள். பாபிலோனியர் நேபுகாத்நேச்சாரின் தலைமையிலே வந்து கைப்பற்றினார்கள். புலம்பல் 2:20 புலம்பல் 4:10 இதை குறித்த குறிப்புகள் நமக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ரோமர்களின் ஆட்சியிலே தீத்துராயன் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே வந்து எருசலேமை அழித்தான். 33வது வசனத்திலே சொல்லப்பட்ட காரியம் 1900 ஆண்டுகளுக்கு பின்னர் நிறைவேறியது. அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் எதை சொல்கிறாரோ அதை அவர் நிச்சயமாகவே செய்வார். வசனங்கள் 34-35 பார்ப்போம் என்றால், ஓய்வு வருஷங்களிலே நிலத்திற்கு அவர்கள் ஓய்வு கொடுக்கவில்லை என்றால் அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும் என்று சொல்கிறார். ஏன் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைகளாய் சென்றார்கள் என்பதற்கான காரணம் இங்கே இருக்கிறது. அவர்கள் கானானிலே வாழ்ந்த 490 ஆண்டுகள் தங்கள் நிலங்களுக்கு ஓய்வு கொடுக்கவில்லை. அப்படியென்றால் நிலமானது 70 ஓய்வு ஆண்டுகளை இழந்து போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள், ஓய்வு கொடுக்காததினாலே அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, போதும் என்று தேவன் கூறிவிட்டார். அவர்கள் நிலங்களுக்கு ஓய்வு கொடுக்கவில்லை என்றால் தேவன் அதை கொடுக்க செய்தார். எனவே அவர்களை 70 ஆண்டுகள் அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றினார். கணக்கிலே தேவன் எவ்வளவு சரியாயிருக்கிறார் கவனித்தீர்களா? இந்த காரணத்தினாலேதான் 2:36-21 பார்ப்பது போல பாபிலோன் தேசத்திலே அவர்கள் 70 ஆண்டுகள் சிறையிலே இருந்தார்கள். லேவியராமம் 26:36-39 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்கு பின்னர் எவ்வளவு உண்மையானது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? எல்லா தேசங்களுக்குள்ளேயும் அவர்கள் சிறைப்பட்டார்கள். யூத மக்களுக்கு விரோதமாக எல்லா தேசங்களும் தங்கள் கையை உயர்த்தினது. ஹிட்லரும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான யூதர்களை கொண்டு குவித்தார். இப்பொழுது கவனித்தீர்களா, லேவியராம புத்தகம் எவ்வளவு உண்மை உள்ளதாய் இருக்கிறது. வசனங்கள் 40-42 பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் செய்த பாவத்தை உணர்ந்து அக்கிரமத்தை அறிக்கையிடுவார்கள் என்றால், தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள் என்றால், தேவன் யாக்கோபோடே பண்ணின உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கானான் தேசம் அவர்களுக்கு சொந்தமானது என்பது அவருடைய பாவத்தினாலே அழிந்து போகவில்லை. ஏனென்றால் அந்த வாக்குத்தத்த பூமி அவர்களுக்குத்தான் என்பதை தேவன் அறிவித்திருக்கிறார். அதை எதிர்காலத்திலே நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் ஆதி பிதாக்களோடு கூட வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். முற்பிதாக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார், விடுதலை செய்தார். இப்பொழுது இங்கே அவர் சொல்வதென்ன? நீங்கள் கீழ்ப்படிந்தால் அந்த தேசத்திலே தொடர்ந்து தங்கியிருக்கலாம், இல்லையென்றால் நீங்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, மீண்டுமாக உண்மையாகவே மனம் திரும்பி தங்களுக்கு வந்த தண்டனை நியாயமானது என்பதை ஒத்துக்கொள்வார்கள் என்றால் மீண்டுமாக தங்கள் தேசத்திற்கு அவர் திரும்பி வர பண்ணுவார். எனவேதான் தானியேல் பாபிலோனிலே இருக்கும்பொழுது தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்தார். ஜனங்கள் தேவனுடைய இரக்கத்தின்படி தங்கள் தேசத்திற்கு திரும்பினார்கள். இன்னமும் அந்த தேசத்திற்கு எதிர்காலத்திலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ரோமர் 11:25 எரேமியா 31:31-34 நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்பொழுது லேவியராமும் 26:43-44 வாசிக்கிறேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்மா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். எத்தனை அற்புதமான வார்த்தைகள் கவனித்தீர்களா? இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தண்டித்து முடித்து விட்டார் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, தேவனாய கர்த்தர் சொல்வது என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் இன்னமும் அவர்களை அவர் தண்டித்து முடிக்கவில்லை என்பது தெரிகிறது. 45-46 தேவன் அவருடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்று சொல்கிறார். ஆதாம் பூமியின் மேலே தனது பாவத்தினாலே ஒரு சாபத்தை கொண்டு வந்தது போல, நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் பாலஸ்தீன தேசத்தின் மேலே நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு நாளிலே தேவன் மீண்டுமாக வாக்கு கொடுத்தபடி அவர்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்ப பண்ணுவார். இப்பொழுது தேவன் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் நிறைவடைகிறது. மோசையின் மூலமாக தேவன் சொல்லிய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். இதோடு லேவியராமும் முடிந்தது போல தெரிகிறது, ஆனால் முடிவடையவில்லை. தேவன் காலம் காலமாய் பார்த்து அவருடைய தோல்விகளையும் அவருடைய உண்மையையும் இறுதி வெற்றியையும் கவனிக்கிறார். மோசே அவர்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியவில்லை. எனவே மற்றொருவருக்காக இந்த உலகம் நோக்கி பார்க்க வேண்டியதாயிருந்தது. இதற்கான விடையைத்தான் யோவான் சொல்லுகிறார். யோவான் 1:17 நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்கிறார். நிகழ்ச்சி கேட்ட அருமையானவர்களே, இந்த கிருபையையும் சத்தியத்தையும் நீங்களும் பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனோடு நீங்கள் செய்த உடன்படிக்கையை விட்டு வழி விலகி போனபடினாலே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தண்டனைகளை அனுமதித்திருப்பார் என்று சொன்னால், அதை உணர்ந்து உங்கள் பாவங்களை அக்கிரமங்களை அறிக்கை செய்து மீண்டும் அவரண்டை மனம் திரும்புங்கள். அவர் உங்களை மன்னித்து அவர் உங்களை மறுபடியும் தன்னுடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்வார். அவர்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்த தண்டனைகள் நியாயம் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்றால், முறுமுறுக்காமல் உங்களை அவர் சமூகத்திலே தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால், மீண்டுமாக அவர் உங்களுக்கு போதுமானவராயிருப்பார். நீங்கள் அவருடைய ஜனங்களாயிருப்பீர்கள். அவர் உங்கள் தேவனாயிருப்பார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, காலம் காலமாய் உண்மையாயிருக்கும் இவ்வளவோ பெரிய பெரிய சத்தியங்களை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இது உண்மையாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் உம்மோடு கூட செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டோம் என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்துகிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கிருபையாய் நீர் நோக்கி பார்க்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்த தண்டனைகள் போதுமையா? அவர்கள் மெய்யாய் மனம் திரும்புகிறபடியினாலே, மெய்யாய் தங்களுடைய அக்கிரமங்களை உம்முடைய சமூகத்திலே ஒத்துக்கொள்ளுகிறபடியினாலே அவர்களை மீட்டெடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்கள் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சியான நாட்களை காண நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திலே உண்மையான இருதயத்தோடு கலந்து கொள்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த உண்மையை அனுபவித்து உமக்கு சாட்சிகளாய் மாற, உமக்கே நித்திய நித்தியமாய் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு இரட்சகரின் நாமத்தாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4. சங்கீதம் 20:4.